சங்கீதங்கள்லேயே மிக புனிதமான ஒரு சேக்ரட் சாம் அப்படின்னு இந்த சங்கீதத்தை சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்துகிட்டு இருக்கும்போது, சுமந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் இவைகள். இதுக்கு மிகுந்த கவனத்தையும் நம்முடைய இருதயத்தையும் கொடுத்து இதனோட ஆழத்தை நாம் கிரகிக்க முயற்சி பண்ணணும். இந்த எபிரேயர் மொழியில் மூல மொழியில் எழுதியிருக்கும் போது இந்த ஆரம்ப வசனங்கள்லாம் ஒரு ஃபுல்லான ஒரு பாட்டு எழுதுகிற மாதிரியே இல்லை. இது என்னவோ ஒரு ஒரு தன்னுடைய பலத்தையும் மூச்சையும் இழந்துக்கிட்டு இருக்கிற மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ பேச முடிகிற மாதிரி துக்கத்தில் முழுகி போன வார்த்தைகளாக இவைகள் வெளியே மொழிகளாக வெளியே வந்து தான் அந்த மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மிகப்பெரிய பாடலிலிருந்து இது ஆரம்பித்து இந்த கைவிடுதலின் கூக்குரல் ஆரம்பித்து இது கடைசியில் முடிகிறது பாருங்க. அருமையாக இயேசுடைய பாடுகள் யோவான் 19 முடிந்ததுன்னு முடிகிற மாதிரி இந்த சங்கீதம் முடிகிறத பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தட் ஈ ஹாஸ் டன் திஸ் அப்படின்னு முடியுது. தமிழில் கொஞ்சம் எப்பவும் குழப்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழப்பி இருக்கிற மாதிரி. ஆனால் அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா அவரே இவைகளை செய்தார், செய்து முடித்தார் அப்படின்னு வரணும். அவரே இவைகளை செய்து முடித்தார், தான் எதற்காக பாடுபட்டாரோ அதை முற்றிலுமாக செய்து முடித்து உயிரை விட்டார். இந்த அருமையான சங்கீதத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இது முதலாவது வசனத்தில் ஒவ்வொரு வசனம் ரெண்டு வசனங்களுக்கு நம்ம ஒரு தாட்டுக்கும் ஒரு தலைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கைவிடுதலின் கூக்குரல் முதலாவது வசனம், ஆண்டவரோடு தன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கலன்ற முறையிடுதல் ரெண்டாவது வசனம், மிகப்பெரிய விசுவாச அறிக்கையை மூணாவது வசனத்தில் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையும் நீர் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். இப்போ 4-5 வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சத்யநேசன் மியூட்ல போடுங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எவ்வளோ ஒரு ஒரு பெத்தட்டிக்குன்னு வாங்க பரிதாகமான ஒரு ஒரு வசனங்கள் இதுன்னு நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். இப்போ தான் நீர் பரிசுத்தர்னார் இந்த பாடல்ல ஆண்டவர் இன்னமும் ஆண்டவர் கைவிட்டதை உணர்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வரும்போது தன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரு பணியில் அவர் இருக்கிறார். இந்த 3-4 வசனத்துக்கு ஒரு விசுவாசத்தின் வாதம் அப்படின்னு சொல்லலாம், an argument of faith. விசுவாசத்தில் வாதம் பண்ணுறார். நம்முடைய சொந்த அனுபவத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி சில நேரத்தில் அனுபவிக்கிறோம். அவருடைய ஐக்கியத்தை கம்யூனியன் வித் காட் நம்ம அனுபவிக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷம், அப்படியே தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் அவருடைய பிரசன்னம் நம்மளை வந்து எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்னா நம்ம இதையெல்லாம் நன்றியில் நிரம்பி போய் நம்முடைய மனசாட்சி எந்த ஒரு தப்பு ஏதோ ஒரு விசேஷமான பாவத்துக்கும் நம்மளை குற்றப்படுத்துகிற உணர்வே நமக்கு இல்லாமல் போது நம்முடைய விசுவாசம் அவருடைய ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்ற சந்தோஷம் ஆனந்தம் நமக்கு நிரம்பி போகுது. சில நேரங்களில் இந்த ஆனந்தத்தில் அப்படியே அந்த எலியாவை வந்து கூட்டு போன ரதம் வந்து நம்மளை கூட்டு போயிடுமான்ற அளவுக்கு ஆனந்த பெருக்கு நமக்கு ஏற்படுது. அந்த சந்தோஷம் எப்பவும் நிரந்தரமாக இருக்கோன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது தொடர்றதில்லை இல்லைங்களா. நமக்கு சில நேரங்களில் உலக காரியங்கள் வந்துடுது, உலக வேலையில் வந்துடுது, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம், ஏதாவது சோதனை வந்துடுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல. அப்போ அனுபவிக்காத குறைந்து போகும்போது எவ்வளோ பெரிய போராட்டம் நமக்கு இல்லைங்களா. இந்த வாரத்துலேயே எனக்கு அந்த அனுபவம் ஆச்சு. அந்த இந்த வாரத்தில் சண்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த திரை சில கிழிந்ததை நான் என் மெசேஜ் கேட்டேன். அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் அதை யோசித்து அதனால் வருகிற விளைவுகள் என்ன ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கும் போது அம்மாடி எனக்கு ஆனந்தம் சொல்லவே முடியாது. கண்ணுக்கு முன்னாடி அந்த திரைசீலை கிழிந்து கிழிந்து கடவுள் வா வான்னு சொல்லும்போது என்ன ஒரு பாக்கியம், அதான் தைரியத்தோடு வரலான்னு. பிரதான தேவதூதர்கள் கேருபிம் சேராஃபிம் ஒரு பாவம் செய்யாதவர்களுக்கு துணிகரம் இல்லை, கண்ண காலை மூடிக்கிட்டு நடுங்குதுங்க, பட்சிக்கிற எரிஞ்சி எரிஞ்சலா எரியுதுங்க அங்க. அவங்களாம் பயங்கர நடுநடுக்கத்தோடு நிற்கிறாங்க அவருக்கு முன்னாடி. சீர்கெட்டு போன பாவி அவருக்கு சந்நிதியில தைரியத்தோடு எப்படிங்க வர முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் பணி, அந்த சேருபிம் சேராஃபிம் அங்கு பரலோகத்தில் இல்லை, எத்தனை பேருக்கும் இல்லாத தேவனுடைய நீதியே நம்மளுக்கு போட்டுருச்சு. அவருடைய தேவனுடைய நீதி, அவர் மாதிரி நம்மளும் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி அவருடைய நீதியே நமக்கு வந்ததுனால அந்த நீதி கொண்டவர்களாக தைரியத்தோடு வரலாம். சேருபிமெல்லாம் அப்படி வர்றதுக்கு வழியே கிடையாது. அந்த பரலோகத்தில் இருக்கிற எந்த தேவதூதனும் வர்றதுக்கு கிடையாது. நித்திய நீதி எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் ஏற்படுத்தினது மாத்திரம் இல்லை, நித்திய தேவனுடைய நீதியை என் மேல் சுமத்தப்பட்டதுனால் இன்னைக்கு தைரியத்தோடு வரலாம், தைரியத்தோடு கண்ண மூடலாம், தைரியத்தோடு பரலோகத்தில் தேவனுடைய சந்நிதியில் அந்த நீதியை சுமந்து அவரை தரிசிக்கலாம். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு திரைக்கிழிப்பு, அது விழா நமக்கு. அந்த ஆனந்தத்தில் நிரம்பி போய் என்னால் கொண்டாட்டம், ஏன் சொல்றீங்க, எனக்கு தான் தெரியும் சந்தோஷம். அதில் பொங்கிக்கிட்டு இன்னும் இவ்வளோ செஞ்ச கிறிஸ்துக்கு நான் இன்னும் செய்யணுமே, இன்னும் செய்ய அன்னைக்கு நாளெல்லாம் கொண்டாட்டம். ஒரு பாட்டு என்ன பாட்டு, ஃபுல்லு பாட்டுங்களா வருது வாயில், ஆனந்த நன்றியா பொங்குது. அதை செய்யணும் இதை செய்யணும்னு என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், டைம் போகிறதே தெரியல. இன்னும் அதை அடியணும், இன்னும் நிறைய காரியங்களை அன்றைக்கி செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் போச்சு, சந்தோஷம் குறைஞ்சி போச்சு. ஏதோ ஒரு அந்த வாக்கு தத்துவம் வந்து என்னை சந்தோஷப்படுத்துகிற பதில் நான் ஏதோ சொன்னதோ நான் ஏதோ செஞ்சதோ என் மனசாட்சியை குற்றப்படுத்துது. ரொம்ப சேட், ரொம்ப மூடி. அந்த மாதிரி இன்னும் ஆனந்த பாட்டு இருக்கிற இடத்துல இன்னும் ஏதோ ஒரு சோர்ந்த பாட்டு தான் வருது. சோர்ந்து போகாது மனமே அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பம். அந்த ஒரு சோர்வான மனசு ஆர்வமான எந்த செயலையும் செய்ய முடியாது, செயலற்றவனாக அந்த நாளில் நான் இருந்தேன். ஜபிக்க ஆர்வம் இல்லை, வேதம் படிக்க ஆர்வம் இல்லை, ஒரு நங்கூரம் இழந்த கப்பல் மாதிரி தடுமாறுற ஒரு இது. என்ன அதிசயம், அதே மனுஷன் தானே. ஒரு விதத்தில் என்னுடைய முட்டாள்தனத்தில் அவிசுவாசத்தில் என்ன இப்போ திரை மூடிருச்சா, திரை திறந்திருக்கும் போது என்ன ஆனந்தமாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான அனுபவம். ஆனால் இது நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா. ஆண்டவரை சில நேரங்களை பயங்கரமாக அனுபவிக்கிறோம், சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது? இதோ கிறிஸ்துவுடைய சிலுவை அனுபவத்தில் படிங்க. நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு அணுன்னு ஆறுதலும் அவருக்கு இல்லை, கைவிட்டாச்சு கம்ப்ளீட்டாக. நீங்களோ நானும் ஒரு போதும் நம்ம தான் உணர்றோம் நம்முடைய அவிசுவாசத்தில் ஆண்டவர் இல்லையேன்னு. ஆனால் அவர் எப்போதும் நம்மளை கைவிடுறதில்லை. ஆனால் நிச்சயமாகவே முற்றிலுமாக கிறிஸ்துவை கைவிட்டாச்சு, அதை ஃபீல் பண்ணுறார். நம்ம பாவ குற்ற உணர்வை ஃபீல் பண்ணுறோமா? அவர் என்ன நினச்சி பாருங்க, ஒரு பாவமா தான் செய்த பர்சனல் பாவம் ஒரு பாவம் இல்லை, தேவ மக்கள் செய்த எல்லா பாவத்தையும் தன்மேல் உருட்டி தன்னை சுமந்துக்கிட்டு தான் எதை ரொம்ப வெறுக்கிறாரோ அதையெல்லாம் முற்றிலுமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எம்மா மாதிரி குற்றமாக ஃபீல் பண்ணியிருப்பார் தன்னை. எந்த அளவுக்கு வேதம் சொல்லுதுன்னா தானே பாவமாயிட்டு தானே பாவமாக இருக்கிறாரு. அவராக பாவமாக இருக்கிற நிலையில் தானாக சாபமாக இருக்கிறார். ஃபுல்லாக நான் சபிக்கப்பட்ட நிலையில் மிகவும் வியாகுலம், மிகவும் சோர்வு, மிகவும் குழப்பம், சந்தேகம். நரகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நித்தியத்துக்கெல்லாம் உணர முடியாத ஒரு சாபமோ வியாகுலமோ பாவம் குற்ற உணர்வோ உணர்ந்து சிலுவையில் தொங்குகிற நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? அவருடைய பரிதாகமான விசுவாச வாதத்தை பாருங்க, என்ன பெத்தடிக். இதில் ஆழமான சோகம், ஆழமான பாசம், பரிதா மனசை உருக்கிற ஒரு வசனங்க இது. எப்படி போற தேவ குமாரன் எந்த அளவுக்கு வந்துட்டார் பாருங்க. பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையா, நித்தியமா பிதாவுடைய ஐக்கியத்தை பரிபூர்ண சந்தோஷத்தை அனுபவித்தவர், முற்றிலுமா கைவிடப்பட்டு பரிதாகமா மனுஷ நிலைமையில அவர் விசுவாசத்தை பலப்படுத்திக்க பார்க்கிறார். தேவனுடைய உண்மைத்தனம் மற்ற மக்களுக்கெல்லாம் வரலாறுல காமிச்சாரே, அந்த தேவனை நான் நம்புகிறேனே, எனக்கு உதவி இல்லையா அப்படின்னு இயேசு சொல்றார். இந்த வசனங்களை பாருங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்க பிதாக்கள் உங்க நம்பினாங்க, நீங்க விடுதலை செஞ்சீங்க. ஏன் அவங்க உங்களை நோக்கி கூப்பிட்டாங்க? நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை எவ்வளவு நம்புறேன். உங்களை உங்க புள்ளன்னு விடுங்க. இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா மனுஷனும் ஒருத்தனும் விடல. நீங்க உன்னை நம்பினாங்கன்னா அவங்களை நோக்கி அவங்க விண்ணப்பத்தை கேட்டு அவங்களை விடுதலை கொடுக்குறீங்க. ஒருத்தரையும் நீங்க கைவிட்டதில்ல. என்ன ஏன் கைவிட்டீங்க? ஏன் ஜபத்தை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? எவ்வளவு சேட் இருக்கு பாருங்களேன். அதான் எவ்வளவு பரிதாகம். ஐயோ, இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டே தேவகுமாரனே, பாவம். நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயேசு அனுபவிச்ச சித்திரவதை எவ்வளவு ஆழமானது, பலமானது, பயங்கரமானது, தீவிரமானதுன்னா, அவரை அது முழுசா உழுக்க வைத்து, ஒரு பக்கம் இந்த மனுஷருடைய பரியாசம் அவர் பாதிக்காம இல்லை, கால கையில ஆணி வாரடி மசில்ஸ் எல்லாம் வலிக்குது, ஒரு முதுகு வலி வந்தா போதும் நமக்கு, எலும்புகள்லாம் கலண்டு போற வேதனை, எல்லா பாவங்களையும் பண்டில் பண்ணி அந்த பாவத்தின் கோபத்தையும் அவர் மேல பாய பண்ணும் போது அதுல முழுகி போய் அவர் மனசு மைமறி வேலை செய்யல, துக்கத்துல கைவிடுதல்ல முழுகி போய் ஹார்ட் மெமரி வேலை செய்யாம முழுகி போன மனுஷ ஏதாவது கிடைச்சி மேல தூக்கி வர முடியுமான்னு அவர் மனதுக்கு முன்பதாக கடவுள் எத்தனை மனிதர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், எத்தனை மனிதர்கள் கைவிட்ட நேரத்துல கூப்பிடும் போது உதவி செஞ்சிருக்கார். அப்பா, நான் உங்க புள்ள, என் புள்ளன்னு கூட விட்டுருங்க, இப்போ பாவத்தை சுமக்கிறேன், நான் ஒரு யூதனா இருக்கிறேன், எங்களுடைய முப்பிதாக்கள் உங்க நம்பினாங்க, அவங்கள விடுதலை செஞ்சுங்க. ஏன் எனக்கு விடுதலை செய்ய மாட்டேன்றீங்க? அவருடைய நம்ப கலா காலமா ஒருத்தர உள்ளே நீங்க அதை வைத்து ஒரு ஜபத்தின் வாதமாக அவர் இங்க பயன்படுத்துறார். அவருடைய துக்கங்கள், சில நேரங்களில் நமக்கு துக்கம் ஆச்சுன்னா ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்திருந்தாலும் அந்த துக்கம் நம்முடைய ஞாபக சக்தியை மந்தமாக்கிடுது இல்லைங்களா? ஆண்டவர் யூயோ இப்போ விட்டுருவாரா, என்ன செஞ்சிருவாருன்னு நமக்கு நடந்ததை நம்ம மறந்துடுறோம், எவ்வளோ செஞ்சிருப்பார் மறந்துடுறோம். அந்த நேரத்தில் ஒரு அருமையான காரியம் என்ன செய்யலானா, மற்றவர்களுக்கு ஆண்டவர் இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சு எப்படி காப்பாத்தினாருன்றது அது ரொம்ப நம்மளை பலப்படுத்தும், ரொம்ப ஆசீர்வாதம் தெரியுங்களா? அதனால தான் சபை வரலாறு படிக்கணும். கஷ்டப்பட்டு மிகுந்த வேதனைப்பட்டு அவங்கள ஆண்டவர் எப்படி காப்பாற்றி கிறிஸ்தவர்களாக உயர்த்தினாரு, முதிரிய செய்தாருன்றதெல்லாம் படிக்கிறது ரொம்ப நமக்கு அவசியம். தாவிதுடைய வரலாறு பரல ஏற்பாடு படிக்கிறோம், ஏன் அது ரொம்ப அவசியம்ங்க நமக்கு, நம்ம விசுவாசத்தில் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன் யாக்கோபு உமன்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் யாக்கோபு படிச்சுட்டு வந்தீங்க. யாக்கோபு என்ன சொல்கிறாரு? கஷ்டம் ரொம்ப சித்திரவதை உங்களுக்கு. 5வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, விடாமுயற்சியாக பொறுமையாக இருங்க. எப்படி பொறுமையாக இருக்கிறது? தீர்க்கதரிசிகளை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்கதரிசிகள் அவர்கள் எவ்வளோ உதாரணம், பாடுபட்டு பொறுமையா இருந்ததுக்கு உதாரணம். 14வது வசனத்துல சொல்றாரு, அந்த பொறுமையா சகித்தவர்களை நாம் பாக்கியம் என்று எண்ணுகிறோமே. யோபுடைய விடாமுயற்சியின் பாடும் பொறுமையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அதனால அவனுக்கு வந்த முடிவு, ஆண்டவர் அவனை எப்படி விடுதலை செய்து அவனை காப்பாத்தினார்னு அறிந்தீங்களே, அது உங்களுக்கு உதவி செய்யும் பொறுமையா இருக்கிறதுக்கு. இதான் வேதத்தின் முறை. நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம பாடுபடும் போது இதுதான் நம்ம பண்ற ஒரு ஆர்கியூமெண்ட். ஆண்டவரே, அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கல, எங்களுக்கு செய்யுங்க. அது தெரிஞ்சாதானே இப்படி எல்லாம் செஞ்சார். அதை பயன்படுத்துறாரு இவர் ஒரு டபுள் ஆர்கியூமெண்டா. ஒன்னு, தன் மனதெல்லாம் உலுக்கிக்கிட்டு இருக்கு, மைண்டெல்லாம் மந்தமாகிக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்துல தன்னுடைய பலவீன நேரத்தில் தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்னு, ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட முறையாடுகிற விசுவாச வாதமாக, எல்லாரையும் காப்பாத்தின தேவனே எனக்கு ஏன் காப்பாற்ற மாட்டேன்றீங்க, எனக்கு ஏன் காப்பாற்ற மாட்டேன்றீங்க, என்ன ஒரு வாதம். எங்கள் பிதாக்கள் எவ்வளோ இன்பம், நம்முடைய இனத்தோடு தன் அடையாளம் காமிச்சுக்கிட்டு தேவகுமாரன் தங்களுடைய பிதாக்களை என்னுடைய எங்கள் பிதாக்கள் அப்படின்றார். அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தில் கீ வேர்ட் என்னங்க, உங்களுக்கு ஜூமில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா, கீ வேர்ட் என்ன இருக்கும், திருப்பி திருப்பி வர வார்த்தை இங்கிலீஷில் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். வெரி குட். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் நீர் கைவிடுவதில்லை, விடலை இல்லைங்களா. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி நம்பி நம்பி, எத்தனை வாட்டி வருது, மூணு வாட்டி நம்பி வருது பாருங்களேன். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கையை வச்சு இவரு நம்பிக்கையை போஷித்து கொள்ற மாதிரி, இவருடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துற மாதிரி பிதாவே அவருக்கு கதர்றார். ஒரு பக்கம் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்திக்கிறார், இன்னொரு பக்கம் ஒரு வாதமாக, இதாங்க ஜபத்தின் ஒரு கலை, ஒரு ஹார்ட்னுவாங்க, விண்ணப்பத்தின் கலை இது. நம்மளும் ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது, கஷ்டத்தில் மன்றாடும் போது எப்படி மன்றாடுறீங்க நீங்கள், ஏன் பழைய ஏற்பாடுதெல்லாம் படிக்கிறோம், வசனம்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கும்போது இதை மன்றாடணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது யாரோடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே இயேசு அன்னாட்டு மட்டும் பாடுபட்டார், அவருடைய பாடுக்கு மதிப்பு தரும் படிக்கு, அவருடைய பாடை உயர்த்தும் படிக்கு சபையை வளர்த்து காத்தாரோம், அவருடைய பாடுகளை பற்றி இன்னும் அநேக பேர் கேட்க, அவருடைய மகிமையை இன்னும் பேர் பார்க்க, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. ஆண்டவரே தாவீது நெருக்கிற மரணத்தின் கட்டுகளில் தாவீதுக்கு உதவி செஞ்சிரே, என்னுடைய பாடை கேளும் ஆண்டவரே, அவரை விடுதலை செய்து அவரை காப்பாற்றினீர், தானியலை காப்பாற்றினீர் ஆபிரகாம். ஆண்டவர் பெரிய ஆர்குமெண்ட்டு தெரியுங்களா, அருமையான ஒரு ஜபம் அது பாருங்களா. ஆண்டவர் நீர் உதவி செய்தீர் இல்லைங்களா, அது என்ன தானா பொழைச்சாங்கன்னு இல்லை, நீ நேரடியாக செயல்பட்டு நீர் உதவி செய்தீர், விடுதலை செய்தீர். எத்தனை வாட்டி வருது விடுதலை, விடுதலை பாருங்கள், ரெண்டு வாட்டி வருது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, அவர்களை விடுதலை அவர் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நீ தப்பினார்கள் விடுவித்தீர்னு வருது இங்கிலீஷில், ரெண்டு தடவை விடுவித்தீர், நீர் விடுவித் நம்பினார்கள் நீர் விடுவித்தீர். அந்த வெச்ச நம்பிக்கை அவங்க வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவரை நம்பினதுனால நான் ஏமாந்தேன்னு இல்லை, ஆண்டவரை நம்பி நான் அவரை கூப்பிட்டேன், அவரை நம்பினதுனால அந்த நம்பிக்கை என்னை வெக்கப்படுத்தலை, என்னுடைய அந்த எதிர்பார்ப்பு என்னை வெக்கப்படுத்தலை, அவங்க வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்ன ஒரு ஆர்குமெண்ட்டு யோசிச்சு பாருங்க. எங்கள் பிதாக்கள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்கள பின்பற்றணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதை பின்பற்ற மாதிரி எங்கள் பிதாக்கள் பிள்ளையா நான் கேட்குறேன் ஆண்டவரே, உம்மை அவர்கள் நம்பினார்கள், ஏன்னா நீ நம்பத்தக்கவர், நீர் அவர்களுக்கு வல்லமையாக அற்புதமாக விடுவித்தீர், ஆகவே என்ன விடுவியும், நீர் அவர்களை விடுவித்தீர், விடுவிக்க வல்லவர் மாத்திரம் இல்லை விடுவிக்க விரும்புகிறவர் நீர் விடுவியும், அவர்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டார்கள், நான் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இடைவிடாமல் கூப்பிடுகிறேன், அவர்கள் நம்பினார்கள் வெக்கப்பட்டு போகலை, நானும் நம்புகிறேன் வெக்கப்பட்டு போகமாட்டேன்னு நான் அறிவேன். என்ன ஒரு வாதம், என்ன ஒரு ஜபம், இதுதான் ஒரு விசுவாச குடும்பத்தின் பாஷை இல்லைங்களா. மூணு தடவை நம்பினார்கள் நம்பினார்கள் நம்பினார்கள், நம்பிக்கைத்தான் அவங்க உயிரே, நம்பிக்கை விடவே இல்லை, அந்த நம்பிக்கை விடாததுனால விடுதலையை கண்டாங்க வாழ்க்கையில், அந்த நம்பிக்கை அவர்களை வெக்கப்பட போகவே செய்யவே இல்லை. என்ன இஷ்டம், என்ன கஷ்டம், என்ன உபத்திரம், என்ன வந்தாலும் நம்பிக்கையை விடலை, அந்த நம்பிக்கையில் வென்றார்கள், வெக்கப்படாமல் போனார்கள் எங்கள் பிதாக்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே அந்த வசனத்தின் விளக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் என்ன உதாரணம், உங்களுக்கும் நானும் சோர்வான நேரங்கள் இருக்கும்போது என்ன முட்டாள்தனம், திரை கிழிஞ்சதுன்னா வெறும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மாத்திரம் திரை கிழிஞ்சதில்லை, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் திரை கிழிஞ்சு தேவன் நம்மளை வரவேற்கிறாருங்க. கஷ்டமான சோர்வுகள் நேரங்கள் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது, சில பேருக்கு ஒரு விதத்தில் ஜெனட்டிக்காக இருக்கிற மாதிரி அவங்க மூஞ்சே சிடுமூஞ்சுதான் எப்பப்பார், அப்படி இருக்கிறீங்களா நீங்கள், டிஸ்கரேஜ் டிஃபால்ட் மோடு ரொம்ப பலவீனம் சில நேரங்களில், நம்முடைய ஹெல்த்து சில நேரங்களில் நம்மளை டிஸ்கரேஜ் தான் பண்ணுது இல்லைங்களா, உடம்பே சரியில்லாத போது எப்படி டிஸ்கரேஜ் சந்தோஷமாக கைத்தட்டிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ பலவீனம்னா சில நேரத்தில் நம்ம கிளைமேட்டு கூட நம்மளை சோர்வாக்கிடுது. கிளைமேட் டல்லாக இருந்துச்சுன்னா கிறிஸ்துக்கிட்டேருந்து கற்றுக்கங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நம்பினார்கள் 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 நம்பினார்கள். அந்த ரெண்டாவது சங்கீதத்தில் வரப்போது துதிக்கோ துதி துதி, எவ்வளோதான் வாழ்க்கை இருளாக இருந்தாலும் நம்பிக்கையாக ஆண்டவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட தொடர்ந்து மன்றாடும் போது துதி, என்ன ஒரு சந்தோஷம். நம்ம ஜபத்தில் போகும்போது அந்த ஜப திரை வந்து எந்த நேரத்துலையும் நமக்கு திறந்திருக்கு. ஆண்டவரே நான் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறேன், பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன்னா வேதம் என்ன சொல்லுது, வாப்பா உன்னை போலவே எல்லா விதத்திலையும் யுவர் ஸ்ட்ரைட் சோதிக்கப்பட்டுன்னு இங்கிலீஷில் வருது. அதாவது எல்லா மனிதர்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள், இதோ கைவிடுதல், குற்றங்கள், எல்லா விதத்திலையும் அந்த அனுபவத்தை பார்த்த அவர் இப்போ உனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கார். நீ எந்த நிலையில் வாழ்க்கையில் இருக்கிறியோ அந்த நிலை அவருக்கு தெரியும், எந்த நிலையில் அவருக்கு போறியோ அவருக்கு தெரியும். அவர் அப்பத்தான் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என்ன ஒரு பிரதான ஆசாரி, இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த அவர் பரிதபிக்கிறவர். அந்த சீஷர்கள் மூணு வாட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இவர் இந்த பாடப்படும் போது நான் சொன்னேன், நானாக இருந்தேன்னா ஒரு பெரிய கோல் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் எடுத்துக்கிட்டு போய் அவங்களாம் விரட்டி துரத்தியிருப்பேன், நீங்களாம் ஒரு சீஷர்களான் அவங்கக்கிட்ட போய் மூணு தடவை தூங்குற உழுவுறவங்கள உங்கள் ஆவியோ உற்சாகமாக இருக்கிறது, உங்கள் மாம்சம் பலவீனமாக இருக்குது. எனக்கு தெரியும் உங்கள் ஆவி உங்களுக்கு இது விழித்திருக்கணும் ஜபிக்கணும்னு தான் இருக்குது, ஆனால் உங்கள் மாம்சம் பலவீனமாக இருக்குது. இப்போ மனுஷனாக இருக்கும்போதே அந்த பரிதபிப்பு இருக்கிறவர் இப்போ எவ்வளோ பரிதாபத்தோடு நமக்காக இருப்பார் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை போல் எல்லாத்தையும் அனுபவிச்சேன், டல்லாக டிஸ்கரேஜ்டாக நீ வரும்போது தெரியும் எனக்கு ரெண்டு வார்த்தை தான் சொல்ல முடியுது, அதுவே பூரண ஜபமாக எடுத்து உனக்கு கிருபையை நான் கொடுக்குறேன்றவர். என்ன ஒரு பிரதான ஆசை, ஜபத்துக்கு எவ்வளோ ஊக்கங்க. நம்ம அதனால் சோர்ந்தே போயிட்டு இருக்கக்கூடாது, எப்போ பார் இல்லைங்களா மாம்சம் பலவீனமாக இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு, இல்லை ஜபித்து ஆண்டவர்கிட்ட வரணும். ஏன்னா சோர்வாக இருக்கும்போது அந்த சோர்வனுடைய காரணத்தை அறிந்து அந்த சோர்வுக்கு சோர்வை தீர்ப்படுத்தக்கூடிய கிருபையை தரக்கூடியவர் அவர் ஒருத்தரே நல்ல டாக்டர், குட் பிசிஷியன், நல்ல மருத்துவர். அவரே எல்லா ஆவிக்குரிய சோர்வுகளுக்கும் மருத்துவர், பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் இல்லைங்களா. அந்த ஜபத்தில் நமக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது என்ன ஜபத்தில் யோசிச்சு பாருங்கள். எனக்கும் நான் ஏன் ஒரு நாள் அப்படி இருந்தேன், ரெண்டாவது நாள் ஏன் சோர்வு ஸ்க்ரீனே மூடிருச்சான்ற மாதிரி யோசிக்கிறேன், ஏன்னா நமக்கு சில தடைகள் இருக்குது இல்லைங்களா. அதை பார்ப்போம், ஒன்று வெளிப்பிரகாரமான தடைகள், இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தடைகள். உள்ளுக்குள்ள தடைகள் என்ன, முதலாவது ஜபத்துக்கு ஏன் நமக்கு போகிறதில்ல, ரொம்ப ஒரு தகுதி இல்லாதவனா அபாத்திரமா ஃபீல் பண்றங்க பாஸ்டர். நம்ம அபாத்திரமா ஃபீல் பண்றதுனால ஜபிக்க கூடாதுன்னு யாருங்க நமக்கு சொல்லி கொடுக்கறது. நான் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு ஜபிக்கவே மனசு இல்லை. ரொம்ப உற்சாகமா இருக்கும்போது, நல்ல சுகத்தோடு இருக்கும்போது ஜபிக்கிறேன்றது ரொம்ப தப்பு. கடவுள் ஒருபோதும் நீங்க சந்தோஷமா உற்சாகமா இருக்கும்போது ஜபிக்கணும்னு எங்கெங்க சொல்லி இருக்கிறாரு. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு ஏற்றபடி ஜபிங்கன்றார் அவர். நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாரு தான் நமக்கு சொன்னது ஜபம் போது நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கை தட்டிக்கிட்டு ஆலே லூயான் அப்படியே ஜபோனா என்ன தெரியுமா, நம்ம இருதயத்தை ஊத்துறது. அது சோர்வா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், புலம்புதாலா இருக்கலாம், என்ன நிலையில நம்ம இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட மறைக்காம நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊத்துறது தான் ஜபம். அது திருப்பி திருப்பியும் ஊத்து, அதான் அந்த திரைசிலை நமக்கு கிழிஞ்சது. அப்படி இருதயத்தை ஊத்துற ஜபத்தை அவர் ரொம்ப விரும்புறாருங்க. பையன் பண்ணிட்டு வர்றதில்ல, இருதயத்தை ஊத்தி ஜபிக்கிற ஜபம். உடம்பு சரியில்லையா ஆண்டவரே, எனக்கு இங்கே வலிக்குது, இங்கே வேதனை, என் மூளெல்லாம் குழம்பி இருக்குது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, ரொம்ப கசப்பாக இருக்குது ஆண்டவரே, உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க, உங்கள் போராட்டத்தை அறிக்கையிடுங்க, அதுக்கு ஏற்ற கிருபை கேளுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு திருப்பி டக்குன்னு போய் நன்றி செலுத்தணும். திருப்பியும் நன்றி செலுத்தும் போது இன்னும் டபுள் ஆசீர்வாதம், இன்னும் டபுள் கிருபை. என்னங்க நம்ம ஜபிக்கிறதுலையே அவ்வளோ குறைவாக இருக்கிறோம். இன்னொரு ஒரு காரணம், எஞ்சி இருக்கிற பாவத்துக்கு ஒரு தடை. உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலாக எஞ்சி இருக்கிற பாவம் வந்து நம்ம அதை உணரும் போது, நம்ம எவ்வளோ பாவிகள்னு உணரும் போது மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் அது தான் ஜபத்துக்கு. சில நேரங்களில் நான் ரொம்ப 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 தடைங்க பாஸ்டர், உள்ளுக்குள்ளே வெளிக்குள்ளே ரொம்ப என் ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, உள்ளுக்குள்ளே தீமையை நான் ஃபீல் பண்ணுறேன், நல்லது செய்யணும்னு இருக்கிறேன் ஆனால் கெட்டது தான் மனசில் வருது, எனக்குள்ளே ஒன்றும் இல்லை, வரவும் பாவி, ஜெபிக்க முடியல, ஆண்டவர் அன்பு செய்ய முடியல, மகிமைப்படுத்த முடியல, இது கஷ்டமான அனுபவம் இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு தெரியுமா இந்த உணர்வு, இந்த பாவ உணர்வு, நீங்கள் பாவ முழுமையான பாவியாக வாழும்போது ஒரு காலம் வந்ததில்லைன்னு. உங்களுடைய சீரழிவின் உணர்வு ஏற்படுறதே, குற்ற உணர்வு ஏற்படுறதே கிருபையின் வேலை அது. நீங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு உணர்த்துதல் வருதே, அது ஆண்டவருடைய பெரிதான கிருபையின் வேலை, சொல்லி முடியாத ஒரு கண்டுபிடிப்பது. எத்தனை கோடி மக்கள் தங்களை பாவிகள்னு வெறும் வாய்வில் சொல்லிக்கிட்டு தங்களுடைய இதயமே தெரியாமல் மதவேஷ போடுகிற மக்களுக்கு மத்தியில் நீ எவ்வளோ கெட்டவன் உனக்கு வருது, உணர்வு வருது, அது கிருபையினால தான்ப்பா வருது. ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடை இருக்குதா எப்பப்பா இருக்குது, அதை யாரோ கலறி விட்டதுனால அந்த சாக்கடை வந்துடல இல்லைங்களா. அந்த சாக்கடை இருக்குதுன்னு தெரிஞ்சது கலர்னதுனால. நீங்களும் நானும் நமக்குள்ள சாக்கடை இருக்குன்றது அது கலர்றும் போது ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கிறனேன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது ஒன்றும் புதுசு இல்லை. அந்த சாக்கடை உன் மனசில் நீ பிறக்கும் போதே இருந்துக்கிட்டு இருந்துச்சு, அதான் நீ. ஆனால் கடவுளுக்கு அது எப்போவோ தெரியும் அப்படியேப்பட்ட சாக்கடை நீங்களோ நானும். ஆக்சுவலாக நம்ம அந்த நம்ம இருதயத்தின் பாவத்தின் ஆழத்தை உணரும் போது இதுதான் கடவுள்கிட்ட நன்றியாக ஓட வைக்கணும். என்னங்க பாஸ்டர் அறிக்கை தானே வரணும், ஏன் நன்றி, நன்றியாக ஓட வைக்கணும் முதலாவது, அதுக்கப்புறம் அறிக்கை செய்யலாம், நன்றி செலுத்தணும் முதல்ல. ஏன் ஆண்டவரே நான் எவ்வளோ கெட்டவன், எவ்வளோ சீர் கெட்டவன், அந்த கெட்டது நான் பார்க்கும்போது உங்ககிட்ட ஜபத்துக்கு வர்றது கூட எனக்கு மனசில் அவ்வளோ கெட்டவன் நான், இவ்வளோ ஆழம் எனக்கு தெரியுதே அது வர்றது கூட முடியலையே, என்னால் ஒரு துளிதான் இந்த சாக்கடையில் பார்த்து அது கொஞ்சம் கிளறினதுனால கொஞ்சம் தெரியுது, ஆனால் இந்த சாக்கடை சமுத்திர அளவுக்கு இருதயத்தில் இருக்குதுன்னு உமக்கு தெரியும். அதை பார்க்குறீங்களே, நான் பார்க்காத ஆராய முடியாதெல்லாம் உமக்கு தெரியுமே. ஒரு துளியே என்னையே அருவறுக்க வைக்குது, ஜபத்துக்கூட என்னை சோர்பாக்குது, ஆனால் அதோட மொத்தத்தையும் அது எந்த அளவுக்கு போக முடியும் என்பதையும் அறிந்து, எவ்வளோ கேடுகட்டதான் அறிந்து, நித்தியமாக என் அன்பு கூறினீங்களே இப்படிப்பட்ட சீர்கெட்ட ஜடத்தை, என்னுடைய முழு சீர்கேடையும் அறிந்து உங்களுடைய குமாரனை அனுப்பி அந்த முழு சீர்கேடுக்கு உரித்த கோபாக்கினேன் பாவத்தை பாவ நிவர்த்திய செய்தீங்களே. எனக்கு ஒரு துளிதான் தெரியுது, எனக்கு அதுவே அதிர்ச்சி ஆகுது, ஜபிக்க வர முடிய மாட்டேது. இப்போத்தான் எனக்கு புரியுது ஏன் என் நேசர் அந்த பாத்திரத்தை பார்த்தபோது அவருக்கு ரத்த வேர்வு வந்துச்சு, கதர்னார், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சமாவது அனுபவத்தின் மூலமா தெரியுது, என் தேவனே என் தேவனே ஏன் அவர் என்னை கைவிட்டு, என்ன ஏன்னா என்னுடைய சீர்கேடு அவ்வளோ மோசம். ஸ்தோத்திரமையா இப்பேற்பட்ட பாவியை நீ ரட்சித்தீரே, முதல் நன்றி. எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் அது ஜபத்துக்கு, நீங்கள் எவ்வளோ மோசம் தெரிஞ்சுக்கிட்டா ஜபத்துக்கு ஓடணுங்க, நன்றி செலுத்தத்துக்கு ஓடணும் முதலாவது. ஏன் ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு, எதுக்கு, ஆவியானவர் இல்லைன்னா அது வெளிப்படுத்த முடியாது. ஒரு மனுஷனுடைய மோசத்தனம் அவனுக்கு தெரியறதே ஆவியானுடைய செயல், அது அவனை சுயத்தை விட்டு கிறிஸ்து கிட்ட வர கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் ஆவியானவர் செய்கிறார். ஆவியானுடைய வேலை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். திஸ் இஸ் த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ ஜிஆர்டி ஸ்கூல் இருக்கிற மாதிரி ஜிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, காஸ்பிள் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட். அதில் பல பாடங்களை உங்களையும் எங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதில் முதல் பாடம் என்ன தெரிஞ்சுக்கணும், உன்னில் ஒரு நன்மையும் இல்லை, நீ வெறும் சாக்கடைன்னு தெரிஞ்சுக்கணும், வெறும் சீர்கெட்டவன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கும் போது எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளோ அதிகமாக கிறிஸ்துவுடைய போதுமான தன்மையும் மகத்துவத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம். அதான் பாடம். எப்போ நீ இதில் ரொம்ப கீழே வரியோ, எப்போ உன்னுடைய கெட்டத்தனத்தை அவ்வளோ அறியறியோ. பவுல் ரொம்ப கிராஜுவேஷன் பண்ணிட்டாரு அதில், அதனால தான் நான் செய்யணும்னு இருக்கிறத செய்ய மாட்டேன்னு போராட்டி என்ன சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலேருந்து யார் என்னை விடுவிக்க முடியும், பிரதான பாவி நான். அவர் தான் கிராஜுவேட். அடுத்தது என்ன சொல்கிறாரு, அடுத்த வசனம் என்ன தெரியுமா, அது சொல்லி முடிச்சுட்டு 24வது வசனத்தில் நிர்பந்தமான மனுஷன், 25வது வசனத்தை என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் எவ்வளோ மோசம்னு பார்க்கும்போது தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏற்பட்ட ஜடத்துக்காக ஐயோ எவ்வளோ பெரிய ரட்சிப்பு. நாங்கள் ஸ்கூல் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரியாத இது ஆண்டவரே என் பாவத்தை எத்தனையோ பேர் பாவிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என அனுபவபூர்வமாக உணர்த்திய. நமக்கெல்லாம் இந்த சுயநல அவிசுவாசம் மதவேஷம் என்னவோ ஒரு நாள் திடீர்னு நம்ம இப்படியே வளர்ந்து 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 ஒரு நாள் பூரணர், இந்த உலகத்தில் எந்த பாவ சிந்தனையும் இல்லாமல் பயங்கரமான ஆராதனை ஆண்டவரை மறக்காமல் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். ஒருபோதும் வரமாட்டோம், ஒருபோதும் வரமாட்டேன். நம்முடைய பழைய மனுஷன்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. அவனை சிலுவையில் அறையணும், அவனை கொல்லணும், அவன் சரியே படமாட்டான். அவனுடைய எண்ணி முடிய சில நேரங்களில் அவனுடைய பயங்கரத்தை பார்க்கும்போது நம்ம அதிர்ந்து தான் போகிறோம். எவ்வளோ நல்லா இருந்தோமே இப்போ என்ன ஆச்சு, அதிர்ற மாதிரி இவ்வளோ பெரிய பாவம் எனக்குள்ளே இருக்குதேன்னு. ஆனால் அப்போ தான் தெரிய முடியும் நீங்கள் எவ்வளோ மோசம்னு, கடவுள் எவ்வளோ அன்பு எவ்வளோ பெருசு. அது அறியும் போது குழம்பி செயலற்றவர்களாக நம்ம போகக்கூடாது இல்லைங்களா. நம்ம தெரியணும் இவ்வளோதான் நம்ம மோசம்னு தெரிஞ்சு எத்தனை பேர் சுய வஞ்சனையில் வாழுகிறாங்க, தாங்க நல்லவங்க நினச்சிக்கிட்டு நீதிமான்கள் நினச்சிக்கிட்டு. ஆனால் தேவ கிருபை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வேலை செய்கிற கிருபை எனக்குள்ளே வேலை செய்தே, என்னுடைய சீரழிவை எனக்கு காட்டுதே, சுய வஞ்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கிறிஸ்துக்கிட்ட என்னை ஓட வைக்கிறே, பெரிய கிருபங்க அதுதான். அது அப்போ தான் ஆண்டவர்கிட்ட வரணும். பரிசுத்தமாக்குதல்ன்றது வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை. பரிசுத்தமாக்குதல் நம்ம எவ்வளோ கெட்டவங்க 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 மோசமான சீர் கெட்டவங்கன்னு நம்ம திருப்பி திருப்பி அடித்து கிறிஸ்துவில் அதிகமாக சார்ந்து வாழ்ந்து வாழும்போது தான் நம்முடைய புதிதான இயற்கை இன்னும் உயிர் பெற்று வளர்றது தான் பரிசுத்தமாக்குதல். நம்மளை ரொம்ப நல்லவங்க ஆக்கிறது இல்லை பரிசுத்தமாக்க, நம்ம எவ்வளோ கெட்டவங்க நமக்கு காமிச்சு கிறிஸ்துவின் மேல் சார்ந்து அவர் மேலேருந்து அவர்களிடையிருந்து வருகிற கிருபையினால் நாம் புதிதான சிருஷ்டிப்பா. கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் தான் புது சிருஷ்டி. நமக்குள்ள எந்த நன்மையும் நட்டா தான் வரும். சந்திரனுக்கு எப்படி சூரியனுடைய அது கருப்புது பால், சூரியனுடைய வெளிச்சம் இல்லாமல் அது ஒன்றும் வெளிச்சமே இல்லை. அந்த மாதிரி தான் நீங்களும் நான் யோசிச்சு பாருங்க. ஆகவே நாம் இதை அறியணும் இல்லைங்களா, இந்த வேதத்தில் அறியணும். இது வந்து அடிக்கடி பரிசுத்தமாக்குதல் நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. எஞ்சி இருக்கிற பாவம் நமக்கு தடையாக இருக்கல, இதெல்லாம் ஒரு பாடம். இது எல்லாமே நாம் விசுவாசத்தில் கிறிஸ்துக்குள்ளே கிட்ட கொண்டு போகணுமே தவிர தூரம் கொண்டு போகக்கூடாது. இந்த ஜிஆர்சி காஸ்பிள் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் இதெல்லாம் லெசன்ஸ், இதெல்லாம் பரிசுத்தமாக்குதலின் பாடம். இது தான் நம்ம படிக்கணும், ஒரு விசுவாச பாடமாக படிக்கணும். வெளியில் இருக்கிற போராட்டத்துக்கு வேதமே சொல்லுதே, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நான் ஒரு புது வித்தையை கற்றுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பொறுமையும் அதனால் வருது. என்ன, யாராவது என்ன மோசமாக பேசும்போது மோசமாக நடத்தும்போது உடனே ரியாக்ட் பண்ணாமல் அவங்க என்ன நடத்துகிறாங்கன்னு மனசுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிறது. அமைதலாம் ஆண்டவரே எப்படி பேசுகிறாங்க பாருங்க, ஆண்டவரே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவரே இவங்க இருதயத்தை நீங்கள் மாற்றக்கூடாதா, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா, எல்லாரையும் நியாயமாக நீதி தீர்க்கிறவரே நான் பொறுமையாக இருந்து இதை நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு நான் விடுறேன். ஒவ்வொன்றுலையும் அப்படி சொல்லி பாருங்களேன், அப்பாடி எங்கேருந்தா வந்துச்சோ இவளுக்கு பொறுமைன்னு நினச்சிக்குவீங்க. அவர்கிட்ட முறையிடுறது, அவர்கிட்ட சொல்கிறது, அவர்கிட்ட எல்லாம் என்ன ஒரு வெளிப்பாடு, இது யோசிச்சு பாருங்களேன். ப்ரீ ரெக்விசிட். ஆகவே நீங்கள் ஜபத்துக்கு வரும்போது என்னத்தான் நல்லா இருந்தாலும் நீங்கள் வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. கிறிஸ்துவுடைய மகத்தான பணி நமக்கு அந்த திரைசீலை கிழிந்து நமக்கு என்ன கதை, ஃபுல் ஆக்சஸ் டு காட். நல்லா இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும்போது வர்றதுக்கா, நீ எந்த நிலையில் இருந்தாலும் வாப்பா, இருதயத்தை ஊத்து. எந்த நிலையில் இருந்தாலும் வருவதற்காகத்தான் திரைசீலை கிழிக்கப்பட்டது. நீ உணர்றியோ இல்லையோ வா. நம்முடைய பிரச்சனையா என்னன்னா நம்முடைய அனுபவத்தில் அடிப்படையில் நம்முடைய கிறிஸ்துவில் நாம் என்னவா இருக்கிறோன்றத நம்ம நினைக்கிறது, அது ரொம்ப தப்பு. அதை நம்ம மாற்றிக்குவோம், கிறிஸ்துக்கிட்ட இருந்து படிப்போம். எந்த நிலையில் அவர் விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி கதறார் பாருங்க, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு விசுவாச வாதத்தின் பாடம் இது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபிங்க.